இந்த மாலை நேரத்திலும் நாம் ஒரு கேரக்டர் ஸ்டடி ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் சில சிறிய கதாபாத்திரங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு நல்ல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற கேரக்டர் ராகாப். ராகாப் என்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வேதத்தில் ஒரு சிறிய கேரக்டராக இருந்தாலும் அவருடைய கேரக்டராக பழைய ஏற்பாட்டிலும் அவருடைய சரித்திரம் இருக்கிறது. சுவிசேஷத்தில் அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நிருபத்திலும் அவருடைய வாழ்க்கை வருகிறது. அதுதான் ஒரு கம்ப்ளீட் லைஃப். ஒருத்தருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல வந்துவிட்டால் அது ஒரு சாதாரணமா இருக்கலாம். ஒரு சிலருடைய வாழ்க்கை மாத்திரம் தான் அப்படி டோட்டலா வரும். உதாரணத்தில் எடுத்துட்டீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கை பழைய ஏற்பாட்டில் சரித்திரமாக இருக்கிறது. சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை குறிப்பிடுவார். பின்பு நிருபத்திலும் அவரை குறித்து இருக்கும். எலியாவுடைய வாழ்க்கை சரித்திரமாக இருக்கும். சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவார். பின்பு அது நிருபத்திலும் அதை குறித்த சில சம்பவங்கள் வரும். அப்படிப்பட்ட ஒரு சில கேரக்டர்ஸ் அதில் பார்க்கும் பொழுது இந்த ராகாப் அப்படி சொல்லிக் கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய தேவனுடைய மனுஷி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரித்திரம் பைபிள் இருக்குது. எலியாவுடைய வாழ்க்கையில் அவன் சாதித்த காரியங்கள் நிறைய பைபிள் இருக்குது. ஆனால் ராகாப்புடைய வாழ்க்கையில் அப்படியெல்லாம் ஒரு பெரிய காரியம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டதாக இல்லை. ஒரே ஒரு அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அது முக்கியத்துவம் பெறுகிறதான ஒரு சம்பவமாக இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 2 அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். இந்த அதிகாரத்திலே இந்த ராகாப்புடைய சரித்திரம் இந்த அதிகாரத்தில் தான் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ராகாப்புடைய வாழ்க்கை எப்படியாக அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்தது, அது எப்படி சென்றது என்பதை குறித்து ஒரு பெரிய மாற்றம், அதாவது அடிமட்டத்திலிருந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்குள் அவருடைய வாழ்க்கை அப்படியே எழும்பி வருகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரே நாளில் நடக்கிற விஷயம். ஒரு சிங்கிள் டேல அவருடைய லைஃப் வந்து டோட்டலா இங்கேயோ போயிடுது. அடிமட்டத்திலிருந்து ஒரு உச்சக்கட்டத்திற்கு போய்விடுகிறது. அதைத்தான் இந்த நம்ம 2 அதிகாரத்தில் பார்க்க போறோம். எடுத்து நாம் வாசிக்கலாம். 2 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 2 அதிகாரம் முதல் வசனம்.
நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து
வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை
ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி
நீங்கள் போய் தேசத்தையும்
எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான்.
அவர்கள் போய்
ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள்.
இங்கே நடக்கிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கானான் தேசத்தை கொடுக்க போறார். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு கடைசி கட்டம். இந்த கடைசி கட்டத்தில் இப்பொழுது யோசுவாவின் தலைமையிலே வந்துட்டாங்க. இன்னும் அவர்கள் பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அரணிப்பான பட்டணம் எரிகோ. இந்த எரிகோவை பிடித்து விட்டால் அவர்கள் கானான் தேசத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர்கள் முழுவதும் சுதந்திரித்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு லாஸ்ட் லெவல் இருக்குது. இந்த இடத்துல யோசுவா 2 பேர் வேவுக்காரர்களை இந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பினானாம். யோசுவா என்ன தைரியத்தில் அனுப்பினான்னு தெரியல. ஆனா இங்க அனுப்புறது பாத்தீங்கன்னா செலக்டிவா 2 பேர் அனுப்பினார். ஏன்னா இதே போல மோசே வேவுக்காரர்கள் 12 பேரை அனுப்பி பெரிய பிரச்சனையாச்சு. பன்னெண்டு பேர் இல்ல பத்து பேர் ஒரு குரூப்பா மாறி அவர்களால் சகல குழப்பங்களும் நேரிட்டது. இது எண்ணாகமம் 13 அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் இப்பொழுது யோசுவா இதுல ஒருவேளை ஒரு பாடம் கத்துட்டு இருப்பான். அந்த 12 ஒரு ஆள் யோசுவா இல்லையா, ஏற்கனவே அந்த அனுப்பப்பட்ட 12 ஒருவன் யோசுவாவா இருந்ததுனால யோசுவாக்கு பாடம் கத்துக்கிட்டான். ஆகினால் இப்பவும் திரும்பி அதே போல ஒரு 12 பேரை அனுப்பி குழப்பம் வர வேண்டாம் சொல்லி செலக்டிவா 2 பேர் கரெக்டா செலக்ட் பண்ணி ரெண்டு நபர் பேர் அனுப்புறான், 2 வாலிபர்களை அனுப்புறான். நீங்கள் போய் இந்த எரிகோ பட்டணத்தை நீங்கள் சுற்றி கவனித்து விட்டு வாருங்கள், அதை சுற்றி பார்த்து விட்டு வந்த பிறகு அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பப்படும் போது இந்த வேவுக்கார வாலிபர்கள் 2 பேரும் புறப்பட்டு போகிறார்கள். ஒரு புதிய பட்டணம், அறிமுகமில்லாத ஜனங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அந்த தேசத்தை வேவு பார்ப்பதற்கு எது சிறந்த இடம், அவங்களுக்கு யாருக்கும் சஸ்பிஷன் எந்த ஒரு சஸ்பெக்ட் பண்ணாதபடிக்கு அங்குள்ள நுழையணும். ஏனென்றால் யாராவது இதை சந்தேகப்பட்டு வேவுக்காரர்கள் என்று பிடித்து விட்டால் இவர்களுக்கு உடனே மரண தண்டனை தான் கிடைக்கும். ஆகையினாலே இவங்க கவனமாய் அந்த ஊருக்குள்ள போய் செயல்பட வேண்டும் என்பதற்காக இவங்க விசாரிச்சு உள்ள நுழைகிறார்கள். நுழையும் பொழுது அவர்களுக்கு திறந்த வாசலாய் இருந்தது எது என்றால் ராகாப்புடைய வீடு. ராகாப்புடைய வீடு இந்த 2 வேவுக்காரர்களுக்கும், யோசுவாவினால் அனுப்பப்பட்ட இந்த 2 வேவுக்காரர்களுக்கும் ராகாப்பின் வீடு ஒரு திறந்த வாசல். ஏன் அப்படின்னா ராகாப் ஒரு வேசி, அவள் வீட்டுக்கு யாரும் வருவார்கள் யாரும் போவார்கள், கேள்வி கேட்பார் ஆள் கிடையாது. அதனால் அந்த வீட்டுக்குள் நுழைந்தால் யாருக்கு எந்த ஒரு டவுட் வராது. இவங்க அந்நிய தேசத்திலிருந்து வந்தாலும் அவர்கள் ஒரு தவறான காரியத்துக்காக வருகிறார்கள் என்று சொல்லி எல்லாரும் அதை ஒரு சாதாரணம் எடுத்துட்டு போயிடுவாங்களே தவிர, இவர்கள் எதுக்காக வருகிறார்கள் என்று சொல்லி வேற விதமான ஒரு சந்தேகத்தை கிளப்புவதற்கு அங்கு இடம் இல்லை. அந்த வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே ஒரு தவறான நோக்கத்தோடு தான் வருவார்கள் என்பது கணிப்பு. அப்படி உலகத்தில் அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு நடுவிலே இவளை அனுப்பி இந்த வீட்டுக்குள் இவளை அனுப்பி வந்து அதன் மூலமாக இவர்கள் தேசத்தை வேவு பார்க்க திட்டமிட்டாங்க. இப்ப உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. உள்ளே நுழைந்த பிறகு இவங்க அந்த வீட்டில் தங்கினாங்களாம். இந்த ராகாப்புடைய வீடு எங்க இருந்துச்சுன்னு பாருங்க, 15 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள்.
இங்கே பார்க்கும் பொழுது இவளுடைய வீடு எங்க இருந்தது என்றால் அலங்கம், அலங்கத்தின் மதில் மேல் இருந்துச்சாம். அலங்கத்தின் மதில் மேல வீடு கட்ட முடியுமா? முடியும். அலங்கம் என்பது இன்னைக்கு நம்ம பார்த்தா நம்ம நினைக்கிறது போல கிடையாது. ஒரு மதில், இங்க மதில் போட்டிருக்கு, இந்த மதில் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 3/4 சவர் 1/2 சவர் தான் நமக்கு தெரியும். இன்னும் நீங்க கொஞ்சம் நீங்க ஏதாவது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா வேலூர் பக்கம் போனீங்கன்னா வேலூர்ல ஒரு ஃபோர்ட் இருக்குது. அங்க போனீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஃபோர்ட் இருக்கும், கோட்டை. அதனுடைய சிவர்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்டமா இருக்கும். உண்மையாகவே தேவப்பள்ளி அதில் அட்லீஸ்ட் அங்க இந்த ராகாப்பு அந்த இடம் நமக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் இதை பத்தி ஒரு தெரியணும்னா வேலூருக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய மதில் சுவரா இருக்கும். ஆனா வேலூர்ல இருக்கிற அந்த கோட்டையோட மதில் சுவர்லாம் வந்து இந்த மதில் சுவருக்கு இணையானது கிடையாது. கொஞ்சம் தடிமனான மதில் சுவர். அந்த தடிமனான மதில் சுவருக்கு வெளியே ஒரு ஆழமாய் அகழி வெட்டப்பட்டிருக்கும். அதுல தண்ணீர் விட்டிருப்பார்கள். அதை கடந்துதான் இவர்கள் இதுல பாத்தீங்கன்னா இந்த வேலூர் மதில் சுவர்ல பாத்தீங்கன்னா ஒரு அகழி சும்மா ஒரு 20-30 அடிக்கு தண்ணி அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரி வெட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு 6 அதை சுற்றிலும் இருந்திருக்கிறது. ஏன்னா பின்னால அந்த ஆற்றை கடந்து போனாங்கன்னு இருக்குது. அதான் பின்னால உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது அதை சுற்றிலும் ஒரு 6. அந்த 6களிலே அதை தாண்டிதான் ஒருவன் வந்து அதுல உள்ள நுழைய முடியும். அந்த ஆற்றிலே கூட முதலைகளை விட்டிருப்பார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. பைபிள்ல கிடையாது, சரித்திர பின்னணி அதில் இருக்கிறது. ஏன்னா அதை தாண்டி ஒருவனும் அந்த மதில் சுவர் கிட்ட வர முடியாது. அந்த மதில் சுவரை ஏறி உள்ள நுழையிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுலயும் இந்த எரிகோ கோட்டையின் மதில் சுவர் என்று பார்க்கும் பொழுது உள் மதில் சுவர், வெளி மதில் சுவர் என்று 2 மதில் சுவர்கள் இருந்திருக்கிறது. உள் மதில் சுவர் மிகவும் பருமனானது. வெளி மதில் சுவர் ஓரளவுக்கு பருமனானது. அந்த ரெண்டு மதில் சுவர்களுக்கும் இடையிலே வேண்டாத குப்பைகளையும் வேண்டாத கழிவுகளையும் கொட்டுவதற்காக அந்த இடத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த உள் மதில் சுவர்ல நீங்க பாத்தீங்களானால், அதை சொல்லும் பொழுது அதனுடைய அகலத்தை சொல்லும் பொழுது அதனுடைய அகழ்வாராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 ரதங்கள் அதன் மேல் ஓடக்கூடிய அகலம் அதற்கு உண்டுன்றாங்க. ஒரு மதில் சுவருடைய அகலம் 8 ரதங்கள். ரதம் சொன்னா நமக்கு புரியறது புரியாது, பஸ்ன்னு வச்சுங்க, 8 பஸ் ஒரே நேரத்தில் ஓடுற மாதிரி. அப்படின்னா இன்னும் நமக்கு புரியற மாதிரி சொன்னா மவுண்ட் ரோடு மாதிரி வச்சுங்க, 4 lane 8 பஸ் ஒரே நேரத்தில் 8 பஸ் போற அளவுக்கு அகலம். அவ்வளவு அகலம் வாய்ந்த ஒரு மதில் சுவர். அதனாலதான் பார்க்கும் பொழுது இந்த ராகாப் அவள் மாத்திரமல்ல, அவளுடைய குடும்பமே அங்க வாழ்ந்திருக்கு. ரொம்ப ஒரு பெரிய குடும்பம் அது. ஏன்னா அவளுடைய குடும்பத்தை பின்னால சொல்றேன், அவளுக்கு அங்க தகப்பன் இருந்திருக்கிறாங்க, தாய் இருந்திருக்கிறாங்க, சகோதரன் இருந்திருக்கிறாங்க, சகோதரி இருந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபேமிலி அங்க இருந்திருக்குது. அது இல்லாமல் அந்த இடத்துல தன்னுடைய பாவ தொழிலையும் அந்த இடத்துல அவன் நடத்தி இருக்கிறார். அப்ப அந்த வீடு எவ்வளவு சைஸ் இருந்து யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஒரு மதில் சுவரில், அவ்வளவு பெரிய ஒரு வீட்டிலே அவள் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ரெண்டு வேவுக்காரர்களும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. உள்ள நுழைஞ்சு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுனால யார் இந்த வீட்டுக்கு வராங்க போறாங்கன்னு யாருக்கு பெருசா நோட் பண்ண மாட்டாங்க. உள்ள இவங்க ஈஸியா அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆக முடிஞ்சிருச்சு. என்டர் ஆன பிறகு ஒருவேளை இந்த ராகாப் நினைச்சிருப்பார், எல்லாரையும் போல இவங்களும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிதான் அவன் நினைச்சிருப்பார். ஆனால் இவர்கள் எல்லாரையும் போல் அந்த வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் அல்ல. இவங்க ரெண்டு பேரும் எல்லாரையும் போல நுழைந்தவர்கள் அல்ல. இவங்க உள்ள நுழைஞ்ச பிறகு இவங்களுடைய அப்ரோச் வித்தியாசமானது இருக்குது. இவர்கள் எந்த ஒரு பாவத்திற்கான நோக்கத்தோடு அங்கு உள்ளே நுழையல. அந்த வீட்டுக்குள் நுழைந்த பிறகு இவள் வரவேற்றிருக்கலாம், உபசரிக்க ஆரம்பித்திருக்கலாம். அப்ப சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்த நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாங்கள், எங்கள் ஆண்டவர் கானான் தேசமாகிய இந்த தேசத்தை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாதையில தான் இப்பொழுது இந்த எரிகோ பட்டணத்தையும் எங்கள் கையில கர்த்தர் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த காரியமாகத்தான் இதை வேவு பார்க்க வந்தோமே தவிர மற்றபடி இந்த வீட்டுக்குள் நாங்கள் நுழையவில்லை தெளிவா சொல்லியிருப்பாங்க. இதுக்குதான் நாங்கள் வந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை ராகாப் கூட சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். இப்ப என்ன நடக்குது பாருங்க, 2-3 வசனங்களை வாசிக்கலாம்.
தேசத்தை வேவு பார்க்கும்படி,
தேசத்தை வேவு பார்க்கும்படி
இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர்,
இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர்
இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று,
இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று
எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது.
எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது.
அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை
வெளியே கொண்டு வா
அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னான்.
இப்பொழுது இந்த ரெண்டு பேர் உள்ளே நுழைஞ்சது சரியான இடத்துல தான், ஒரு ப்ரொடெக்டட் பிளேஸ் தான் நுழைஞ்சிருக்கிறாங்க, ஜனங்களுக்கு டவுட் வராத இடத்துல. ஆனாலும் நியூஸ் லீக் அவுட் ஆயிடுச்சு, இந்த ரெண்டு பேர் அந்நியர்கள் வேற தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, அதுவும் வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்கிறது ராஜாவுக்கு நியூஸ் போயிடுச்சாம். அப்படின்னா அந்த நாட்களிலேயே இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிருக்கு பாருங்க, தெளிவா அவ்வளவு கிளீனா அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றாங்க. ரெண்டு பேர் ஒரு தேசத்துக்குள்ள நுழைஞ்சவன கிளியரா அவங்களை லொகேட் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு பேர் வேவு பார்க்க தான் வந்திருக்கிறாங்க என்று சொல்லி கிளீன், அவ்வளவு பெரிய தேசத்தில் அவ்வளவு ஜனங்கள் இருக்கிற இடத்தில் இந்த ரெண்டு பேரை கிளீனா லொகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க யாருன்னு தான் தெரியல. ஆனால் இவங்களுக்கு தெரியும், உள்ள நுழைஞ்சால் கண்டிப்பா இந்த ராகா வீட்டுக்கு தான் போயிருக்க முடியும். ராஜா என்ன செய்கிறான், ஆட்களை அனுப்புகிறான், தன்னுடைய போர் வீரர்களை அனுப்பி ராகா வீட்டுக்கு டைரக்டா அனுப்புறான். அனுப்பி கேட்க சொல்றான், உன்னிடத்துல ரெண்டு பேர் வந்தாங்களே, அவங்க சாதாரணமான நபர்கள் அல்ல, கஸ்டமர்ஸ் கிடையாது. அவர்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி வந்தவர்கள், நம் தேசத்தை உளவு பார்க்கிறதற்காக அனுப்பப்பட்டவர்கள். ஆகினால் அவங்களை வெளியே அனுப்பு என்று சொல்லி கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இதிலிருந்து நமக்கு தெரியுது, இந்த ராகாப் அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் அவள் எவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாள். ராஜா முதற்கொண்டு அவள் பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். தேசத்தில் ராஜா முதற்கொண்டு ராகாப் யாருன்னு தெரியுது. அவ்வளவு ஒரு ஃபேமஸ் ஃபிகர். இவள் தன் தவறான வாழ்க்கையிலே தேசத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜாவை பேர் சொல்லி ராகாப் வீட்டுக்கு போய் பிடிங்கன்னு சொல்லி அனுப்புற அளவுக்கு அவன் ஒரு ஃபேமஸ் ஆன ஃபிகர். அவள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து தேடுறாங்க. தேடும் பொழுதுதான் வித்தியாசமான சில காரியங்கள் நடக்கிறது. வாசிக்கலாம், 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம்.
அந்த ஸ்திரீ
அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய்
அவர்களை ஒளித்து வைத்து
என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள்.
ஆனாலும்
அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது.
வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள். நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள்.
அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏறப்பண்ணி
வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள்.
வித்தியாசமான ஒரு காரியம் பாருங்க. இவள் இந்த எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள். இந்த எரிகோவிலே தன்னுடைய தேசத்தை குறித்த ஒரு தேசபக்தி அவளுக்கு இருந்திருக்கணும், நியாயமா. ஆனா தன்னுடைய தேசத்தை உளவு பார்க்க வந்ததான அவர்களுக்கு சாதகமான காரியத்தை இங்கு செஞ்சிருக்கிறார். அவங்க ரெண்டு பேரையும் அவள் வீட்டின் மேலே ஒரு மறைவான ஒரு இடம் இருந்திருக்கிறது. அந்த மறைவான இடத்துல கொண்டு போய் இவங்க ரெண்டு பேரையும் படுக்க வைத்து ஒளிய வச்சுட்ட மேலே ஏதோ சணல் தட்டை போட்டு மூடி மறைத்து அவங்களை ஒழித்து வைத்து விட்டு வந்த போர் வீரர்களுக்கு சொல்லுகிறாள், வந்தது உண்மைதான், நீங்க சொல்றது போல ரெண்டு பேர் வந்தாங்க, ஆனா யாருன்னு எனக்கு தெரியாது, எல்லாமே பொய், வந்தது உண்மைதான் ஆனா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க சீக்கிரமா போயிட்டாங்க, வந்தபடியே கிளம்பி போயிட்டாங்க, சீக்கிரமாய் போய் தேடுங்கள், தேடுனா அவங்களை பிடிச்சிடலாம் என்று சொல்லி அந்த போர் வீரர்களை அவள் மிஸ்கைட் பண்றார். ஏன் இவ இப்படி செய்யணும்? தன் தேசத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்தை பிடிக்க வந்திருக்கிற நபர்களுக்கு இவன் ஏன் சாதகமாய் செயல்பட வேண்டும்? ஒரு அந்நிய நபர்கள், அதுவும் தேசத்தை பிடிக்க வந்திருக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு இவள் இப்படி இடம் கொடுக்கலாமா? இது தேச துரோகம் இல்லையா? இல்லையா, இது ஒரு தேச துரோகம் தானே. இப்படி இருக்கும்பொழுது தன் தேசத்துக்கு அவர்கள் விரோதமாய் வந்து தன் தேசத்தை பிடிக்க நினைக்கிறவர்களுக்கு சாதகமாக அவர்களை ஒழித்து வைக்கவும் அவர்களை பிடிக்க வந்ததான போர் வீரர்களை மிஸ்கைட் பண்ணவும் ஏன் இவளுக்கு இந்த துணிச்சல் வந்தது? இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அவர் செஞ்சது ரொம்ப 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 ஹைலி ரிஸ்கான விஷயம். இந்த காரியத்தை கவனிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. அதாவது நம்முடைய தேசத்தில் இதே போல சம்பவம் நடந்துச்சு. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம், அதற்கு எல்டிடி ஆட்களை அனுப்புறாங்க. ராஜீவ்காந்தி பீரியட்ல ராஜீவ்காந்தி இலங்கையோடு சில உடன்படிக்கை பண்ணி இந்தியாவிலிருந்து பீஸ் கீப்பிங் போர்ஸ் அனுப்பி அங்கிருக்கிற எல்டிடிக்கு விரோதமாகவே நம்முடைய போர் வீரர்களை வைத்து சண்டையிட வைத்து எல்டிடி ஆட்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தின காரணத்தினால எல்டிடி காரங்க ராஜீவ்காந்தி அடுத்த எலெக்ஷன்ல ஜெயித்து வந்துவிட்டால் திருப்பி இதே காரியம் தொடரும் என்று சொல்லி ராஜீவ்காந்தியை தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்தான். அப்படி வரும்பொழுது அந்த அசைன்மெண்ட் சிவராஜன் அப்படின்ற ஒருவருடைய தலைமையில் கொடுக்கப்படுகிறது. மனித வெடிகுண்டுகளாக இரண்டு பெண்கள், தனு மற்றும் சுபா அப்படின்னு ரெண்டு பெண்கள் மனித வெடிகுண்டுகளாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு உதவியாக இந்த முருகன், சாந்தன், பேரறிவாளன், இதை இப்படி ஒரு டீம் இதெல்லாம் சேர்த்து அனுப்பப்படுகிறது. இப்படி அனுப்பி அவர்கள் அந்த காரியம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு சில விஷயம் தெரியாது, உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடா இருக்கான சில விஷயத்தை சொல்றேன். ஒரு தேசத்தில் முன்னாள் பிரதம மந்திரியை அசசினேட் பண்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு இவங்க திடீர்னு வரல, பல மாதங்களுக்கு முன்பதாகவே தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. பல மாதங்களுக்கு முன்பாக என்டர் ஆகி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிலரை பழக்கம் வைத்துக் கொள்ளுகிறார்கள், பழகிறாங்க, பழகி அவங்களோட ஒரு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிறாங்க. நட்புறவை ஏற்படுத்திக் கொண்டு எந்த ரூட்ல போய் இதை செய்ய முடியும் என்பதற்கு அவங்க ட்ரையல்ல பாக்குறாங்க. அப்ப அதுக்கு முன்னால விபிசி ஒரு எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அதுக்கு முன்னால் அவர் ஆட்சியிலிருந்து இறங்கினவர். அதனால ஒரு எக்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு எப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி இந்தியாவில் இருக்கிறது என்பதை அவங்க செக் பண்ண நினைக்கிறாங்க. செக் பண்ண நினைச்சு செய்யறாங்க. ஏற்கனவே அதுக்கு முன்னாலேயே அதே போல மனித வெண்டு வெடிகுண்டு போல எல்லா விஷயத்தையும் எக்ஸப்ட் குண்டை தவிர மீது எல்லாமே செஞ்சு மாலையெல்லாம் ரெடி பண்ணி விபி சிங்குடைய ஒரு மீட்டிங்ல போய் விபி சிங்க்கு மாலை போடுறாங்க. குண்டு மட்டும் இல்லாம போய் மாலை போடுறாங்க. அப்ப பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சோ இப்ப ஒரு எக்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு இவ்வளவுதான் செக்யூரிட்டி இந்தியாவில். அவரை ரீச் பண்ணிடலாம். இந்த ரூட்ல போனா அங்க உள்ள இருக்கிற ஆட்களை கொஞ்சம் நம்ம சகவாசம் வைத்துக் கொண்டால் உள்ளே நுழைந்து அவங்களை ஈஸியா அவங்களை பக்கத்துல போக முடியும் என்பதை விபி சிங்க வச்சு ட்ரையல் பாக்குறாங்க. ட்ரையல் பார்த்துட்ட பிறகுதான் அடுத்தது ராஜீவ்காந்தி காரியத்தில் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதற்கு அவர்கள் பழகிறதற்கு வந்து சென்னையிலே தங்கியிருந்து தேனாம்பட் பகுதியிலே இருந்து ஒரு குடும்பம் நெருக்கமா பழகிறாங்க. அதுதான் நளினி அப்படின்ற பெண். அவட்ட பழகிறாங்க. அவளும் அங்கிருந்த அந்த முருகன் என்ற அந்த எல்டிடி கேடர் அவனோட நட்புறவு கொள்ளுகிறாள். அந்த சாதாரண பழக்க கரசில் இன்னொரு வேறமா நெருக்கமா போயிடுது. அப்படிப்பட்டதனால் அந்த நெருக்கம் அதிகமாகி கடைசியிலே அவங்க மூலமாகவே அங்கிருந்து நட்புறவாக இருந்து காரியங்களை செய்து அவங்க காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த நளினி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து அவங்களுடைய தாயார் வந்து தேவகி ஹாஸ்பிட்டல் ஒரு நர்ஸ். அந்த நளினி வந்து இங்க ஸ்கூல் இருக்குது, ஜெயலலிதா படித்த ஸ்கூல், சர்ச் பார்க், சர்ச் பார்க் அந்த ஸ்கூல்ல வந்து படித்த பெண். அப்படிப்பட்டதான அப்படி இருந்தவள் கடைசியில் இவங்களுடைய பழகின ஒரு காரியத்தினாலே நடந்து கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 23 வருஷத்துக்கு மேலாச்சா, 23 வருஷம் இன்னும் ஜெயில இருக்கிறாங்க. 23 வருஷம் நளினி இன்னும் ஜெயில இருக்கிறாங்க. எதுக்கு? ஒரு அந்நியர்களை தன் தேசத்திலே வந்து தன் தேசத்துக்கு விரோதமாய் காரியத்தை செய்கிற ஒரு நபர்களை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக 23 வருஷம் ஜெயில இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்த பாருங்க. இந்த சம்பவம் தான் நமக்கு உதாரணம். ஒரு அந்நியரை, அதுவும் தேசத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டால் இதுதான் விளைவு. அவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்படி துணிச்சலோடு இந்த ராகாப் செய்தாள், இதுதான் முக்கியம். எப்படி இவளால் இந்த காரியத்தை செய்ய முடிச்சது? ராஜாவுக்கு தெரிஞ்சால் அவளுக்கு நிச்சயமாய் மரண தண்டனை கிடைக்கும். எப்படி துணிந்து இத்தனைக்கும் போர் வீரர்கள் வந்து வீட்டு வாசல் நிக்கிறாங்க, உள்ளே ஆட்களை வைத்துக் கொண்டு அவங்க போயிட்டாங்கன்னு போய் சொல்றாங்க. அவங்க உள்ள வந்து சர்ச் பண்ணாக்க கண்டுபிடிக்கிறது முடியும். ஆனாலும் அப்படியும் கூட அவங்களை கொண்டு போய் உயரத்துல கண்டுபிடிக்க முடியாத இடத்துல மறைச்சு வச்சுட்டு வந்து போய் சொல்லி ஏமாத்தி அவங்கள மிஸ்கைட் பண்ணி வேற அனுப்பி விடுகிறார். சீக்கிரம் போனா பிடிச்சலான் வேற மிஸ்கைட் பண்ணி விடுறார். இதை செய்யும்படி அவளை தூண்டியது எது? வாசி எபிரேயர் எழுதின நிருபம் 11 அதிகாரம் 31 வசனம். எபிரேயர் 11:31.
விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி
வேவுக்காரரை
சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு
கீழ்ப்படியாதவர்களோட கூட
சேதமாகாதிருந்தாள்.
இந்த ராகாப் என்கிற வேசி இந்த இரண்டு வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இருக்கிற காரியம் என்ன? விசுவாசம். விசுவாசம் தான் அவளை ஏற்றுக்கொள்ள வைத்தது. இவ்வளவு ஒரு துணிச்சலாக தன் உயிருக்கு பணயம் வைத்து அவள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததற்கு ஒரே காரியம் விசுவாசம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கிறது? இந்த ரெண்டு வேவுக்காரர்கள் உள்ளே வந்த பிறகு தாங்கள் வந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டிருந்திருப்பாங்க. நாங்கள் இதுக்குதான் வந்திருக்கிறோம், தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறோம், ஆண்டவர்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார், அதனால நாங்கள் வேவு பார்க்க வந்திருக்கிறோம். இதை இவன் நினைச்சிருந்தா இவங்களை உட்கார வச்சுட்டு ராஜாவுக்கு ரகசியமா நியூஸ் அனுப்பி இவங்களை பிடிச்சி மாட்டி கொடுத்திருக்கலாம், இந்த மாட்டி கொடுத்த ராஜாட்ட நல்ல பேர் வாங்கி இருக்கலாம். ஆனால் அவ அதெல்லாம் செய்யல. ஒரு அந்நியர்கள், முன்பின் அறியாதவர்கள் வந்து ஆண்டவரை குறித்து பேசுறாங்க. எங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்டவர், எங்களுக்கு இந்த பட்டணத்தை கொடுக்க போறேன்னு சொல்றார். உடனே அதை அவள் அப்படியே விசுவாசிக்கிறாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் தான் நம்மை, நம்முடைய வாழ்க்கை சேதமாகாதபடி நம்மை பாதுகாக்கிறது. ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தையின் பேரில் வைக்கிற விசுவாசம். தேவ பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசம் இருக்கிறோம். நம்ம கேட்கிறோம், எத்தனையோ காரியத்தை கேட்கிறோம், கேட்கிறதுல நமக்கு ஒரு ஆழமான விசுவாசம் இருக்கணும். அந்த ரெண்டு வேவுக்காரர்கள் பேசின வார்த்தைகள்ல அவளுக்கு டோட்டலா ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. ஆமா, இவங்க சொல்றது உண்மை, இவங்களுடைய ஆண்டவரை யாராலும் தடுக்க முடியாது, இவங்களுடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஒரு இடத்தை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார்னா கண்டிப்பா அது நடந்துடும், அதை யாராலும் தடுக்க முடியாது, யாரும் அதுக்கு குறுக்க நிக்க முடியாது. இஸ்ரவேலின் தேவனே தேவன், இந்த தேவன் மெய்யாகவே சர்வ வல்லமை உள்ளவர், அதை நம்பினா டோட்டலாக விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சேதம் வராதபடி நம்மை பாதுகாக்கிறது ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன 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 விசுவாசம் விஷயத்திலும் கூட சொல்லுகிறேன், விசுவாசம் நமக்கு இருக்கிறோம். கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து ஃப்ரீயா இருக்கும், அந்த அளவுக்கு நம்முடைய லைஃப் வந்து ப்ரொடெக்டடா இருக்கும். ஏன்னா விசுவாசம் சாதாரண விஷயம் இல்லை, ப்ரொடெக்ஷன். விசுவாசம் நம்ம நினைக்கிறோம் ஏதோ மைண்ட்ல நடக்கிற விஷயம் நினைக்கிறோம், விசுவாசம் ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு. விசுவாசத்தினாலே சேதமாகாது இருந்தால் இன்னைக்கு நம்ம சுத்திலும் எத்தனையோ மோசமான காரியங்கள் நடக்குது, விபத்துகள், மரணங்கள், நாச மோசங்கள், இயற்கை சேதங்கள், என்னென்னமோ நடக்குது. ஜனங்கள் அநியாயமா செத்து போறாங்க, வியாதி வருது, எத்தனையோ கொள்ளை நோய்கள் வருது. ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம், இவைகள் என்னை சேதப்படுத்த முடியாது, இவைகள் என்னை தொட முடியாது. இப்ப மழை காலம் வந்திருக்குது, எல்லாம் வந்து இப்படி வந்தாலும், எத்தனையோ வியாதிகள் பரவினாலும் என் ஆண்டவர் எனக்கு ஒரு பாதுகாப்பு வைத்திருக்கிறார். ஃபெய்த், அந்த விசுவாசம் நமக்கு பாதுகாப்பை தரும். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனமா இருந்தாலும் கூட, யோபுவின் புஸ்தகம் 3:25 சொல்லுகிறது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னா. அப்போ பயம் இருந்தால் அதற்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். பயமும் விசுவாசம் ஒண்ணு டிராவல் பண்ண முடியாது. ஏன் பயப்பட்டீர்கள், நீங்கள் விசுவாசியாமல் போனது என்ன? ஆண்டவர் கேட்கிறார். பயமும் விசுவாசம் ஒன்னு டிராவல் ஆகாது. இது இருந்தா அது இருக்கும், அதுல அது இருந்தா அது இருக்கும். அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய், ஆண்டவர் கேட்பார் இல்லையா, அற்ப விசுவாசிய ஏன் பயப்பட்டாய். அப்போ விசுவாசமும் பயமும் ஒண்ணா போகாது. விசுவாசம் குறைஞ்சிச்சுன்னா பயம் வரும், பயம் இருந்துச்சுன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல இந்த விசுவாசம் தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கும், நம்ம லைஃப்ல ஒரு கான்பிடன்ஸ். எந்த விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனா இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், பினான்சியல் சைடா இருக்கட்டும், உங்களுடைய ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லா விஷயமா இருக்கட்டும், ஃபெய்த், அந்த விசுவாசம், என் ஆண்டவர் என்னை காத்துக் கொள்வார், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னை காத்துக் கொள்வார், அந்த விசுவாசம் தான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி உங்களுக்கு வரப்பண்ணேன். விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தினாலதான் சேதமாக இருந்தா, அப்ப விசுவாசத்தினாலதான் ராகாப் அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்ததற்கு காரணம் அதுதான். அடுத்தது பாருங்க, அவள் அதுக்கு பிறகு அதை கன்ஃபஸ் பண்றா பாருங்க, 7 வாசிக்கலாம்.
அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது.
படிப்போம்.
அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும்,
கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும்,
உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும்,
உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும்,
உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும்,
உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும்
சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன்.
சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன்.
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது,
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது
கர்த்தர் உங்களுக்கு முன்பாக,
கர்த்தர் உங்களுக்கு முன்பாக
சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை,
சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை
வற்றி போக பண்ணினதையும்,
வற்றி போக பண்ணினதையும்
நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில்,
நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில்
சங்காரம் பண்ணின,
சங்காரம் பண்ணின
எமோரியரின் 2
எமோரியரின் 2
சீகோனுக்கும் ஓகுக்கும்,
சீகோனுக்கும் ஓகுக்கும்
செய்ததையும் கேள்விப்பட்டோம்,
செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று,
எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று.
உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று,
எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று.
உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும்,
உயர வானத்திலும்
கீழே பூமியிலும் தேவனானவர்.
கடைசியில் எப்படி முடிக்கிற பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எப்படி உணர்ந்து முடிச்சா பாருங்க. அப்ப இந்த இடத்துல இவளுடைய காரியம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பவர்ஃபுல்லா மூவ் ஆயிட்டே வராங்க. அவங்க போற இடமெல்லாம் வெற்றி. நீங்க பாத்தீங்கன்னா எமோரியரின் 2 சீகோன் ஓ, இந்த 2 இவர்கள் அடித்த சம்பவத்தை சொல்லுகிறாள். செங்கடலை பிளந்த சம்பவங்களை இவர் சொல்றாள். இந்த சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேசத்திற்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறான். இப்ப இதை வந்து கன்ஃபஸ் பண்றா, இப்போ தன்னுடைய விசுவாசத்தை தனக்குள் இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துறா அந்த 2. என்ன சொல்றா, நீங்கள் புறப்பட்டு வரும்பொழுது தேசத்தின் குடிகள் எல்லாருடைய இருதயமும் கரைந்து போய்விட்டது. எங்க நம்பிக்கை போச்சு. ஏன், இந்த தேவன் எகிப்தை விட்டு இவர்களை புறப்பட பண்ணின பொழுது செங்கடலை பிளந்தவர். எத்தனையோ ராஜாக்களை ஜெயிச்சாங்க, ஆனா இந்த 2 எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோன் மற்றும் ஓக், இந்த 2 அழித்தது மட்டுமே பைபிள் ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்குது. 136 சங்கீதத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா வரும், எமோரியின் ராஜாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவை இருக்கிற ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீது கூட அதை பாடுறான், இந்த 2 அழிச்சது அவன் கூட பாடுறான். ஏன் இந்த 2 அழிச்சது மட்டும் அவ்வளவு ஹைலைட் பண்றாங்க? ஏன்னா இந்த 2 சாதாரணமானது கிடையாது. இவங்க ராட்சதர்கள், இவங்க ராட்சத பிறவிகள். இந்த 2 உடைய பேக்கப் பாத்தீங்கன்னா ராட்சத பிறவிகள், 10 உயரம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பலசாலிகள். அவங்கள எல்லாத்தையும் ஆண்டவர் அனாவசியமா இவங்க மூலமா கர்த்தர் அழிச்சார். அவ்வளவு பெரிய பலசாலிகள் இந்த சீகோனும் ஓகும். ஏன் இவங்களை வந்து பைபிள் நிறைய இடத்துல ஹைலைட் பண்றாங்க? நியாயாதிபதிகள் பாத்தீங்கன்னா இருக்குது, மற்றும் நெகேமியா புஸ்தகத்தில் சீகே ஓக பத்தி எழுதுற நெகேமியாஸ் மென்ஷன் பண்றாரு, சங்கீதத்துல தாவீது மென்ஷன் பண்றான். இந்த சீகேன் ஓக பத்தி இந்த 2 குறித்து பலர் மென்ஷன் பண்றாங்க லைஃப்ல, பின்னால பிற்காலத்தில். ஏன்னா இவங்க 2 காரியம் அவ்வளவு பலசாலிகளான ராஜாக்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்ட ராஜாக்களிலே பவர்ஃபுல்லான ஆட்கள் இவங்க, ஜெயின்ஸ் இவங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களையே ஆண்டவர் அனாவசியமாய் மொத்தமாய் அழித்து போடும்பொழுது இந்த எரிகோ ஜனங்கள் எம்மாத்திரம். இப்ப இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னா இவங்க சீகோன் அழிச்சிருக்கிறாங்க, ஓகை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான பவர்ஃபுல் ஆர்மி வந்துட்டு இருக்குது. எல்லாரும் அவ்வளவுதான் முடிச்சுட்டு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இவங்களுக்கு முன்னால் நிக்கவே முடியாது, கண்டிப்பா இவங்களை நம்மளை மேற்கொண்டுடுவாங்க. தேசத்திற்கிற எல்லாருடைய மனசும் அப்படி ஆகி போச்சு. இவங்க மார்ச் பண்ணி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருடைய மனதும் அப்படிதான் இருக்குது. ஆனால் இவள் மட்டும் சொல்றான், அந்த ஆண்டவரை இவள் பற்றி கொண்டு அவர் மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போ இவள் வந்து தன் தேசத்தையும் தன்னுடைய பழைய பாரம்பரியத்தையும் தன்னுடைய பழைய காரியத்தையும் அவள் பற்றி கொண்டிருக்கிற மெய்யான தெய்வம் யார் என்பதை அவள் அறிந்தவுடனே டக்குன்னு அவரை கேட்ச் பண்றதுக்கு அவள் தன் மனதை மாற்றிக்கொண்டாள். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு பிடிப்புல இருப்பா, இவளுக்குன்னு ஒரு தெய்வம் இருந்திருக்கும், இல்ல எரிகோல் இவளுக்குன்னு ஒரு தெய்வம் இருந்திருக்கும், இவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை, இவளுக்குன்னு ஒரு சில காரியம். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இவர் இவ்வளவு மகிமையானவர், இவர் தான் மெய்யான தெய்வம் என்ற ஒரு காரியம் அவளுக்கு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவள் மனதை அவள் பக்கம் திருப்பிட்டார். இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இது அது அது சும்மா ஏதோ ஒன்று பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கு மேல் ஆண்டவர் நமக்கு ஒரு மேலான ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கும் பொழுது உடனே அதை நம்ம பிடிச்சுக்கணும். அதுதான் நமக்கு மேன்மை. நம்மளுடைய பிடிமானத்தில் உறுதியா நிற்க கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை, ஒரு மேலான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்னா உடனே அதை நம்ம பிடிச்சுக்கணும். ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் உடனே நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். இதெல்லாம் சம்பவங்கள் பாத்தீங்கன்னா, செங்கடலை பிறந்தது ஒரு சம்பவம், சீகோனை அழித்தது ஒரு சம்பவம், ஓகை அழித்தது ஒரு சம்பவம், ஜனங்களுக்கெல்லாம் அது நியூஸ். ஆனா இவளுக்கோ அதன் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு சம்பவமாக இவள் எடுத்துக் கொள்ளுகிறாள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்த காரியங்களை நீங்கள் கேள்விப்பட கேள்விப்பட அவர் மேல் நமக்கு விசுவாசம் அதிகரிக்கும். கர்த்தரை குறித்து நீங்க நிறைய கேள்விப்படணும், கேள்விப்பட்டு அவரை நம்ம பிடித்துக் கொள்ளணும். இதுதான் ராகாபுடைய வாழ்க்கை நடந்துச்சு. அதுதான் அவருடைய விசுவாசத்தை அவர் மேல் உறுதியா வச்சது. அந்த விசுவாசம் தான் அவருக்காக தன் வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து இந்த ரெண்டு பேரையும் ஏற்றுக்கொள்ள வச்சது. அந்த அளவுக்கு வந்தது. சரி, இப்ப பாருங்க, இதுக்கு பிறகுதான் அவருடைய லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான சில சம்பவங்கள் நடக்குது. 12 வசனத்தை வாசிக்கலாம்.
இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால்,
நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால்
நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும்,
என் தகப்பனையும்,
என் தாயையும்,
என் தாயையும்,
என் சகோதரரையும்,
என் சகோதரரையும்,
என் சகோதரிகளையும்,
என் சகோதரிகளையும்,
அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும்,
அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும்
உயிரோடை வைத்து,
உயிரோடை வைத்து
எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி,
எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி
எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால்,
எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். இந்த ரெண்டு வசனங்களை படிக்கும் பொழுது எனக்கு இந்த சில காரியங்கள் டைஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய செட்டப் இங்க இருக்குது. அதை படிச்சீங்கன்னா ரியலாவே பயங்கரமானது. இவர் கேட்கிறா, இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிடணும்ன்றார். அவ கூட இருக்கிறது யாரு, லிஸ்ட் பாருங்க, தகப்பன், என் தாய், என் சகோதரர், சகோதரிகள், அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவன் சாவுக்கு தப்பணுகிறார். இது உண்மையிலேயே என் உள்ளத்தை ரொம்ப தொட்ட ஒரு காரியம். அந்த வீட்டில் அவருடைய தகப்பன் இருந்திருக்கிறாரு, தாய் இருந்திருக்கிறாரு, திருந்திருக்கிறார், சகோதரர் இருந்திருக்கிறாங்க, சகோதரிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் இவள் இருக்கிறா. இவளுடைய வாழ்க்கை ஒரு தவறான வாழ்க்கை. அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. இவள் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவன் தகப்பனதை கேட்க வேண்டாம், ஏமா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ற, தாய்க்கு ஒரு புத்தி வேணாம், அவங்களுக்கு வெக்கமா இல்லையா, மகளை இப்படி வாழ வைத்து அந்த பணத்துல சாப்பிடுறாங்களே, அவங்களுக்கு வெக்கமா இல்லையா, தகப்பனுக்கு தாய்க்கும், உடன் பிறந்த அண்ணன் இருக்கிறான் அவனுக்காவது ஒரு சூடு சொரண வேண்டாமா, தங்கச்சி இப்படி சம்பாதிக்க வச்சு அதுல சாப்பிடுறமே உட்கார்ந்துட்டு ஆம்பளை பசங்க, அவனுக்கு வெக்கமா இல்லையா, தன் தங்கச்சி இப்படி பிழைக்க வச்சு அந்த வருமானத்துல சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறானே, கூட பிறந்த சகோதரிகளை அவங்களுக்கு அவமானமா இல்லையா, இவங்க அக்கா இப்படி இவங்க தங்கச்சி இப்படின்னு எல்லாம் வெளியில போகும்போது சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்காவது கொஞ்சமாவது ஒரு ரக்கம் இல்லையா, யோசிச்சு பார்க்கணும். இந்த அட்மாஸ்பியர் யோசிச்சு பார்க்கணும். யாருமே இவர் இல்லாம இவர் தனிப்பட்ட விதத்துல ஒரு வீட்டில் இருந்து இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. அந்த முழு குடும்பமும் கூட இருக்குது, முழு குடும்பமும் கூட இருக்குது. சமீபத்தில் நான் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்றை நான் ஒரு என்ன சொல்றேன் சைக்காட்ரிக் நியூஸ் ஒன்று நான் படித்தேன். அநேக நடிகைகள் தற்கொலை செய்து சாகிறதற்கு காரணம் என்ன, அது வந்து அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. ஏன் இந்த நடிகைகள் குறிப்பாக அவங்க தற்கொலை படி சாகிறாங்க? எத்தனையோ கோடி கோடியாய் பணம் அவங்களுக்கு கிடைக்குது, எங்கும் புகழ் இருக்குது, எங்க போனாலும் அவங்களை வேடிக்கை பார்க்க கூட்டம் கூடுது, எவ்வளவு பேர் புகழ் இருக்குது, அழகு இருக்குது, பணம் இருக்குது. ஆனா ஏன் அவங்க வந்து இப்படி தற்கொலை பண்ணி சாகிறாங்க? ஏன் தற்கொலை பண்ணி சாகலாம்? அதுக்கு ரீசன் கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள மாதிரி ஒரு பேத்தட்டிக் லெவல் கண்டிஷன்ல யாருமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய தாய் அந்த நடிகை எங்க போறாங்களோ எங்க போறாங்களோ எல்லாத்துக்கும் கூட உடன் போறாங்க. அந்த நடிகை வந்து தவறான விதத்தில் இன்னும் அசுத்தமான விதத்தில் அவர் சம்பாதிக்கிறதற்கு தாய் உடன் போறார். ஒரு தாய் கூட வந்து நியாயமா ஒரு தாய் வந்து தன் மகள் தப்பான வழியில் போகும்போது அவதான் முதலாளி கண்டிக்கணும். அந்த தாயே உடன் போய் அந்த சம்பாத்தியத்தை இவ வாங்கிட்டு வரா. அப்ப அந்த நடிகை யோசிக்கிறானா, என் தாய் கூட என்ன வந்து ஒரு மனுஷியா கூட மகளா கூட வேண்டாம், ஒரு மனுஷியா கூட பார்க்கல, என ஒரு பணம் சம்பாதிக்கும் மிஷின் மாதிரி தான் பார்க்கறான். என்னை பெற்ற தாய் கூட என்னை வந்து நேசிக்கல, என்னை உண்மையா நேசிப்பாளானால் இந்த தொழில என்ன வைப்பாளா? என் மேல உண்மையான ஒரு அன்பு என்னை பெற்ற தாய்க்கு இருந்தா என்னை இந்த தொழில நான் இருக்கிறதுக்கு என்ன அனுமதிப்பாளா? என்னை கண்டிச்சு வேண்டாமான்னு சொல்ல மாட்டாளா? ஆனால் என்னை அவளே உற்சாகப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவளே உடன் இருந்து ஒத்தாசையா இருக்கிறாள் என்றால் தாயின் அன்பே இல்லை, சுத்தி இருக்கிற எல்லாருடைய அன்பு இல்லை. எல்லாருமே என்னை ஒரு பணம் சம்பாதிக்கும் கருவியா தான் நினைக்கிறாங்களே தவிர என்னை ஒரு மனுஷியாய், ஒரு மகளாய், ஒரு சகோதரியாய் யாருமே என்ன நினைக்கல, குடும்பத்தில் இருக்கிற நினைக்கல. இப்படி எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு என்னுடைய வாழ்க்கையின் உடலை கொடுத்து நான் பணத்தை சம்பாதிச்சு கொடுத்து யாருக்கு, என்னை நேசிக்காத என்னை ஒரு பணம் சம்பாதிக்கும் கருவியாய் நினைக்கிறவர்களுக்கு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாழ்கிற வாழ்க்கையா இது? இது என்ன வாழ்க்கை அவன் நினைக்கும் போதுதான் அது சூசைட் பண்ணுன்ற நிலைமைக்குள் தள்ளப்படுகிறான். உண்மை அது, உண்மை அதுதான் உண்மை. ஒரு தாய் ஒரு ஒரு மகளை கண்டிக்கலன்னா தன் தவறான பதில அவள் என்ன நேசிக்கிறா? நேசிக்கல, அன்பே கிடையாது, அவள் ஒரு பணம் சம்பாதிக்கிற கருவியா தான் பாக்குறாங்க. ராகாப்புடைய வாழ்க்கை அதுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. வெளியில ராகாப் பிரசித்தி பெற்ற ராஜா வரைக்கும் அவ பேரு தெரியும், ஆனா உள்ள அவ எப்படி புடுங்கிட்டு வந்திருப்பா தெரியுமா? எப்படி புடுங்கிட்டு வந்திருப்பா தெரியுமா? அந்த குடும்பத்தை செட்டப் நினைச்சு பார்த்தா தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. ஏதோ பார்த்து சப்போஸ் வச்சுங்க, அவங்க தகப்பன் இல்ல, அகன் சகோதரர் இல்ல, விதவ தாய் ஒருத்தி தான் இருக்கிற, வேற வருமானமே இல்ல, அதனாலதான் இப்படி இருந்தா சரி என்னமோ தொலைதுன்னு போலாம். எல்லாம் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறான், அம்மா இருக்கிறான், அண்ணன் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, எல்லாம் இருந்தும் இவளை இப்படி ஒரு வாழ்க்கையில தள்ளி விட்டு இருக்கிறாங்களே. இவ சம்பாதிக்கிறதுல வந்து இந்த சம்பாத்தியத்துல எல்லாம் குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்குதே. அப்ப அவருடைய வாழ்க்கை என்ன ஒரு வேதனையான வாழ்க்கை பாருங்க, மனசுல நொந்து போயிருப்பா அவ்வளவு ஒரு நிலைமை, வாழ்க்கை வெறுத்து போறோம். ஆனா அந்த நிலைமையில் இருக்கிற அவள் இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அவ கேட்ட விண்ணப்பம் பாருங்க, தான் மட்டும் தப்பிக்கிற, தன்னை வச்சு பணம் சம்பாதிக்கிற தன் தகப்பன், தன்னை வச்சு பணம் சம்பாதிக்கிற தன் தாய், தன்னை வச்சு பிழைச்சு கொண்டிருக்கிற சோம்பேறி அண்ணன் தம்பிங்க, வெக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அவங்க ரட்சிக்க அவங்களுடைய பாதுகாப்புக்கும் சேர்த்து விண்ணப்பம் பண்ணாவார். இதுதாங்க கிரேட், இதுதான் கிரேட். தன்னை நேசிக்காத ஒரு குடும்பம், தன்னுடைய நலன் கருதாத ஒரு குடும்பம், தன்னுடைய பாவ வாழ்க்கையிலே பிழைத்துக் கொண்டிருந்து சோம்பேறிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான குடும்பத்துக்கு அவர் பாதுகாப்பு கேட்கிறார். இதுதான் முக்கியமான காரியம், கிளியரா கேட்கிற அத்தனை. இந்த காரியம் நிச்சயமாய் ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும், பிரஸ் பண்ணி கேட்கிறார். நிச்சயமாய் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ராகாப்புடைய இருதயம் சாதாரண இருதயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ராகாப்பு என்னமோ திடீர்னு நினைக்கிறோம், அவள் ஆண்டவர் வந்து எங்க பின்னால, நான் சொல்றேன் அவளை எங்க கொண்டு போறான்றதுக்கு காரணம் வந்து சாதாரணமா நடந்துற விஷயம் கிடையாது. அவருடைய மைண்ட் செட், எப்பவுமே மைண்ட் செட் மைண்ட் செட், அந்த மைண்ட் செட் சரியான மைண்ட் செட் அவளுக்கு. தன்னை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மோசமான குடும்பத்தை கூட பாதுகாக்க நினைச்சா பாருங்க, அதுதான் அவருடைய கிரேட்னஸ். அப்படி ஒரு காரியத்தை அவர் கேட்டுட்டான். அப்புறம் வாசிப்போம் 14 வசனம்.
அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள்.
ஜன்னல் வழியாக இறக்கி விட்டாளாம். இறக்கி விட்டோன்னு அடுத்த வசையர் அந்த 16 வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். 16 படிக்கலாம். அடுத்தது,
அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி,
அவர்களை நோக்கி,
தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு,
தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு,
நீங்கள் மலையிலே போய்,
நீங்கள் மலையிலே போய்,
அவர்கள் திரும்பி வருமட்டும்,
அவர்கள் திரும்பி வருமட்டும்,
அங்கே 3 நாள் ஒளித்திருந்து,
அங்கே 3 நாள் ஒளித்திருந்து,
பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள்.
பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். இவங்களுக்கு என்ன கிளீனா கைட் பண்றான். நான் இந்த வந்த போர் வீரர்களை நான் இப்படி மிஸ்கைட் பண்ணி அனுப்பி விட்டாச்சு, ஆனா இப்ப நீங்க நேர கிளம்பி தப்பிச்சு ஓடணும்னு போனீங்கன்னா வழியில் அவங்ககிட்ட எதில் மாட்டிக்குவீங்க. அதனால நீங்கள் வேற பக்கத்துல மலையில போய் ஒரு 3 நாள் ஒளிஞ்சுக்குங்க. அவங்க 3 நாள் சுத்தி சுத்தி தேடி ஓஞ்சு போய் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க நிதானமா இறங்கி போனீங்கன்னா நீங்க சேஃபா போய் சேரலாம். ஐடியா கிளீனா என்ன சொல்ற ரூட் போட்டு கொடுக்கறாரு, கிளீனா சார்ட் போட்டு கொடுக்கறாரு. இப்படி போய் இந்த டைம் அந்த 3 நாள் கழிச்சு போனா அதுக்குள்ள எல்லாம் கிளீனா போயிடலாம். பாருங்க, அவள் கர்த்தர் பேரில விசுவாசம் வச்ச பிறகு தன்னுடைய மோசமான குடும்பத்திற்கும் ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா, ரெண்டாவது தேவ ஜனங்களின் நலனை காக்கிறவளாயிருந்தா. அந்த ரெண்டு பேரும் தேவ ஜனங்கள், அவங்க பத்திரமாய் போய் சேரணும். தேவ ஜனங்களின் நலன் அவளுக்கு அதிகமா இருந்துச்சு. முதலாவது தன்னுடைய மோசமான குடும்பத்தின் நலனையும் நினைச்சா, ரெண்டாவது இவங்க பத்திரமா போய் சேரணும், இவங்க வழியில மாட்டிக்கொள்ள கூடாது. கிளீனா அவங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்கறா, மலையில போய் ஒளிஞ்சிருங்க, அவன் தேடுறவங்க திரும்பி வர்றதுக்கு 3 நாள் ஆகும், அதுக்கு பிறகு நீங்க ஃப்ரீயா போயிடலாம். கிளீனா அவங்களை வழி அனுப்பி வச்சிட்டா. அனுப்பும் போதுதான் அந்த ரெண்டு நபர்கள் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் இதுதான். இது என்ன சொல்லுது, நமக்கு ஒரு மறைவான ஒரு காரியம். 17 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி,
எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி,
உன் தகப்பனையும் உன் தாயையும்
உன் சகோதரர்களையும்
உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து
வெளியே புறப்பட்டால்
அவனுடைய இரத்த பழி
அவன் தலையின் மேல் இருக்கும்.
எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதேயாகில் அவனுடைய இரத்த பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும்.
இப்ப இங்க பார்க்கும் பொழுது, புறப்படும் போது அந்த ரெண்டு பேரும் ஒரு சிகப்பு கயிறு எடுத்து கொடுக்கிறாங்க. எங்களை இறக்கி விட்ட இந்த ஜன்னல்ல இந்த கயிறை நீ கட்டி வை. உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளதா இருக்கணும். தேசத்தை ஆண்டவர் உங்க கையில எங்க கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வீட்டுக்குள் இருக்கிற ஒருவர் மேலும் நாங்கள் கைப்பட மாட்டோம். ஆனா வெளியில யாராவது போயிட்டு அதுக்கு நாங்க பொறுப்பாடி கிடையாது. அத்தனை பேர் உள்ள வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கயிறு. அந்த கயிறு சிகப்பு நூல் கயிறு கொடுத்தார். அதுதான் கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமான ஒன்று, சிகப்பு நூல் கயிறு. அந்த சிகப்பு நூல் கயிறு, இதை கட்டிட்டீங்கன்னா உனக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த சிகப்பு நூல் கயிறு தான் உனக்கு சேதம் வராதபடி உன்னை பாதுகாக்கும். எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுதும் அங்கே பஸ்காவாகி ஆடின் ரத்தம் வீட்டின் நிறைக்காலையில் பூசப்பட்டது. அதே போல இங்கே இந்த ஜன்னலிலே ஒரு சிகப்பு நூல், கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமான ஒரு சம்பவத்தை இவங்க கொடுக்கிறாங்க. அடையாளமான ஒரு காரியம். இந்த சிகப்பு நூலை பார்த்தா நாங்க உள்ள நுழைய மாட்டோம், உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம். இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் நமக்கு ப்ரொடெக்ஷன். அதையும் அவர் பிலீவ் பண்ணி வாங்கி கட்டி வச்சிடலாம். நடக்கிறது என்னன்னு பாருங்க. இதுல அற்புதமான ஒரு விஷயம். 6 அதிகாரத்துக்கு வருவோம். இந்த 6 அதிகாரத்தில் இப்பொழுது இவர்கள் எரிகோவை பிடிக்கிறாங்க. 22 வசனத்தில் வாசிக்கலாம்.
யோசுவா தேசத்தை வேவு பார்த்த
இரண்டு புருஷரை நோக்கி
நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய்
நீங்கள்
அவளுக்கு ஆணையிட்டபடி
அந்த ஸ்திரீயையும்
அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய்
ராகாபையும்
அவள் தகப்பனையும்
அவள் தாயையும்
சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவரையும்
அவள் குடும்பத்தார் அனைவரையும்
வெளியே அழைத்துக் கொண்டு வந்து
அவர்கள் இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள்.
பட்டணத்தையும்
அதிலுள்ள யாவையும்
அக்கினியால் சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி
மறைத்து வைத்தபடியினால்
அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள்.
அருமையான ஒரு வார்த்தை. இதுல பாத்தீங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம், எரிகோவை இந்த 6 அதிகாரத்தில் நீங்க ஃபுல்லா படிச்சா தெரியும் எப்படி பிடிக்கிறாங்கன்னு. 6 நாட்கள் ஒரு தடவை சுத்தி வராங்க, 7வது நாள் 7 தடவை சுத்தி வராங்க. பின்பு 6 பறிக்கும்படி கர்த்தர் சொன்னார். 6 பறிக்கிறாங்க, எரிகோவின் அலங்கம் இடிஞ்சு விழுகுது. உள்ளே போய் பட்டணத்தை பிடிக்கிறாங்க. இந்த நடக்குது. பட்டணத்தை பிடிக்கும் பொழுது அந்த மதில் சுவர் எல்லா பக்கம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடித்தது பல ப்ரூஃப் இருக்கு. அதுல அந்த எரிகோவின் மதில் வெளியிலிருந்து உள்ள விழுகலையாம், உள்ளே இருந்து வெளிப்பக்கம் விழுந்திருக்கிறது. ஏன்னா வெளிப்பக்கத்துல தான் அங்க தண்ணீர் இருக்கிறது, அங்க முதலைகள் விடப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் உள்ளே நெருங்க முடியாதபடிக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதனாலே அந்த மதில் சுவர் அந்த தண்ணீரின் மேல் விழுந்து தண்ணீர் எல்லாத்தையும் மேல பிரிட்ஜ் மாதிரி விழுந்துருச்சு. அதுல இருந்த எல்லாத்தையும் கொன்று போட்டது. ஜனங்க உள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி அமைஞ்சிருச்சு அந்த மதில் சுவரே. ஆனால் அப்படி உடஞ்ச இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடம் மாத்திரம் இடிக்கப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி தற்காலத்தில் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எரிகோவின் மதில் டோட்டலா டெமாலிஷ் ஆயிருக்குது. ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் உடைக்கப்படாமல் இருக்குது. அது கண்டிப்பா ராகாவாக வீடுதான் என்று சொல்லி இன்றைக்கு அதை கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்த நாட்களிலே. அப்படி பார்க்கும்போது மொத்தமும் விழுந்துருச்சு. ஒரே ஒரு பீஸ் அவ வீடு இருந்த அந்த போர்ஷன் மட்டும் இடியில. இது எல்லாம் உடஞ்சிருச்சு, எல்லாம் அப்படியே விழுந்துருச்சு. ஆண்டவர் துல்லியமாய் கட் பண்ணி எடுத்த மாதிரி தூக்கி போட்டார். அவ வீடு மட்டும் இருக்குது. யோசுவா சொல்றான், போ, அந்த சிகப்பு நூல் கயிறு கட்டியிருக்குல்ல, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலே நம்ம ஆணையிட்டு கொடுத்தது போலவே அவள் குடும்பத்தாரில் பத்திரமா கொண்டு வாங்கன்றான். கொண்டு வந்து அவளை பாளையத்துக்கு வெளியில வச்சாங்க. அவளை பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினாள். 23வது வசனத்துல அவளை பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். கூட அவளை வச்சுட்டாங்க. மொத்தத்திலே அந்த எரிகோவில் இருந்த மொத்தமும் அழிஞ்சிருச்சு. எரிகோவில கர்த்தர் பாத்தீங்கன்னா அது சபிக்கப்பட்ட பூமி, சாபத்தின் நகரம். அதனாலே எரிகோவை குறித்த மட்டிலே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மனுஷன் மட்டுமல்ல மிருக ஜீவன்கள் ஜீவராசிகள் எல்லாத்தையும் அழிக்க சொல்லிட்டார். சர்வ சங்காரம், பொருட்களை மாத்திரம், அதாவது அக்னிக்கு நிற்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வைக்கணும்னு. அதுலயும் மரசாமன் கூட இருச்சோம், அக்னிக்கு நிற்கப்பட்ட பொருட்களை மாத்திரம் வைத்து அதை அக்னியில் புடமிட்டு பின்பு அதை கர்த்தருடைய பொக்கிஷத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படிதான் அதோடைய கண்டிஷன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. எரிகோவிலே தப்பினது ஒன்றுமே கிடையாது. மொத்த மனுஷர்களும் கொல்லப்பட்டாச்சு, மிருக ஜீவன்கள் கொல்லப்பட்டாச்சு. தப்பிக்கப்பட்டதான ஒரே ஒரு ஃபேமிலி எதுனா ராகாபுடைய ஃபேமிலி மட்டும்தான். ஒரே ஃபேமிலி தப்பிச்சு. இதை நினைக்கும் போது ஒண்ணு நம்ம யோசிக்கணும். இது மாதிரி பைபிள்ல சில சம்பவம் இருக்குது. நோவாவின் நாட்களில் முழு உலகத்திலே ஆண்டவர் ஜலப்பிரவாக தொண்டு பண்ணார். தப்பிச்ச ஒரே ஃபேமிலி நோவா குடும்பம். லோத்தி நாட்களில் சோதோம் கொமோராவுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தார். தப்பிச்ச ஒரே ஃபேமிலி லோத் ஃபேமிலி. எரிகோவிலே ஆண்டவர் இந்த எரிகோவை ஒப்பு கொடுத்தார். தப்பிச்ச ஒரே ஃபேமிலி லாகாப்புடைய ஃபேமிலி. மூணை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழு உலகத்திற்கும் ஜலப்பிரவாகத்தில் அழிவு வந்த போது ஒரே குடும்பம் தப்பிச்சது, நோவா குடும்பம். முழு சோதோம் கொமோராவுக்கு அழிவு வந்த போது லோத்ன்ற ஒரே குடும்பம் தப்பிச்சது. இது எல்லாம் விட்டு இங்கேயும் எரிகப்பட்டது தப்பிச்ச ஒரே குடும்பம் லாகாப் குடும்பம். இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, நோவாவின் காலத்திலே அந்த ஒரு குடும்பம் தப்பிச்சதுக்கு யார் காரணம்? நோவா காரணம். அவன் தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள் உத்தமனும் நீதிமானுமாயிருந்து அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பர்ஃபெக்டான ஒரு தேவ மனுஷன், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவ்வளவு ஒரு லைஃப் ஃபெலோஷிப் ஆண்டவரோடு அவனுக்கு இருந்துச்சு. அதனால அவனும் அவன் குடும்பமும் தப்பிச்சதில் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன் அவன் நோவா. லோத்து தப்பான ஒரு இடத்துல போய் நின்றுட்டாலும் அவன் அனுதினமும் வாதிக்கப்பட்டான் போட்டிருக்கு. அந்த ஜனங்களுடைய செய்கையை பார்த்து அவன் நீதிமானா இருந்து தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டவன் லோத்து. அவன் ஒரு நீதிமான். அவன் நிமித்தம் அவனுடைய மனைவியையும் ரெண்டு மகள்களையும் ஆண்டவர் தப்பிக்க வச்சார். இங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் லாகாப் யாரு? ஒரு பெரிய நீதிமானா? இல்ல. பெரிய பரிசுத்த பாட்டியா? இல்ல. தேவனோடு சஞ்சரித்தவளா? இல்ல. அந்த நாள் வரையிலும் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவள். இல்ல, அந்த சம்பவம் அந்த வேவுக்காரர் வந்து பார்க்கிற வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறார். நோவாவோடு இவளை கம்பேர் பண்ண முடியாது, லோத்தோடு இவளை கம்பேர் பண்ண முடியாது. இவ வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை. ஆனா அப்படி இருந்தாலும் பெரிய பேரழிவிலே தப்பித்த ஒரு குடும்பங்கள் வரிசையில் இவளை வந்துட்டா. காரணம் என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வச்ச ஒரு விசுவாசம், அவர் மேல் வச்ச ஒரு நம்பிக்கை, அவரை பற்றி கொண்ட ஒரே காரியம். அதனால அந்த ஒரு குடும்பத்திற்கு பாதுகாப்பு. இன்னைக்கு சொல்ற நம்ம ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் நம்முடைய முழு குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு தெரியுமா? நம்முடைய முழு குடும்பத்திற்கு பாதுகாப்பு. ஒருத்தர் கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம் அந்த முழு குடும்பத்திற்கு ஆண்டவருடைய பாதுகாப்பை நிறைவாய் கொடுக்கிறது. ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பேர்ல வைக்கிற விசுவாசம் தான் ஃபேமிலிக்கு ப்ரொடெக்ஷன். இல்லைன்னா ப்ரொடெக்ஷன் கிடையாது. சரி, இப்ப உங்களுக்கு கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். இப்ப கிட்டத்தட்ட இப்ப பார்த்தாச்சு இந்த லாகாப்புடைய வாழ்க்கை. இதை முடிக்கும் போது பாருங்க, அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலி நடுவிலே குடியிருக்கிறாள். 23 வசனத்தில் அவளை பாளையத்துக்கு புறம்பே வச்சாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா 25 வசனத்தில் எப்படி முடியுது? அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலி நடுவிலே குடியிருக்கிறாள். இந்நாள் வரைக்கும் அது பெர்மனன்ட் அர்த்தம். பைபிள் அந்த இந்நாள் வரைக்கும் சிலதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த எவிடன்ஸ் என்னைக்குமே மாறாதுன்னு அர்த்தம். சில காரியம் இருக்கும், அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது அப்படி வரும். யோர்தானுக்கு நடுவிலே 12 கற்களை வைத்தார்கள், அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. சிலதெல்லாம் இந்நாள் வரைக்கும் வரும். அப்போ அது பெர்மனன்ட் எவிடன்ஸ் அர்த்தம். அது வந்து யாருமே மாத்த முடியாது. அது கர்த்த நிரந்தரமாக்க. அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறாள்னா அவளுடைய சந்ததி கடைசி வரைக்கும் இருக்கும் என்பதனாலதான் இந்த வார்த்தை போடப்பட்டிருக்குது. ராகாப் என்னைக்கு முடிச்சுட்டா? ஆனா இந்த வார்த்தை வேதத்துல வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவளுடைய சந்ததிக்கு முடிவு கிடையாது, ராகாப்புக்கு முடிவே கிடையாது. இந்நாள் வரைக்கும் பிரசன்ட் 2015 இருக்கிறான்னு அர்த்தம். அந்த ராகாப்புடைய ஜெனரேஷன் இன்னைக்கு 2015 இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்நாள் வரைக்கும் போட்டாக்க அதுக்கு முடிவு இல்லைன்னு அர்த்தம். புரிதல்? உலகத்தில் முடிவு வரைக்கும் அந்த ராகாப்புடைய காரியம் அழிக்கப்பட முடியாது. பெர்மனன்ட் ஆயிடுச்சு இஸ்ரேல்ல. அப்ப இந்நாள் வரைக்கும் அவள் இருக்கிறான்றதுக்கு காரணம் என்ன? இப்ப உங்களுக்கு அதுக்கான கடைசியான ரெண்டு காரியத்தை, ரெண்டு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போறோம். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:3-6 வரைக்கும் வாசிக்கலாம்.
யூதா பாரேசையும் சாராவையும்
தாமாரின் இடத்தில் பெற்றான்.
பாரேஸ்
பாரேஸ்
எஸ்ரோமை பெற்றான்,
எஸ்ரோமை பெற்றான்,
எஸ்ரோம்
எஸ்ரோம்
ஆராமை பெற்றான்,
ஆராமை பெற்றான்,
ஆராம்
ஆராம்
அம்மினதாவை பெற்றான்,
அம்மினதாவை பெற்றான்,
அம்மினதாப்
அம்மினதாப்
நகசோனை பெற்றான்,
நகசோனை பெற்றான்,
நகசோன்
நகசோன்
சல்மோனை பெற்றான்,
சல்மோனை பெற்றான்,
சல்மோன்
சல்மோன்
போவாசை,
போவாசை
ராகாபினிடத்தில் பெற்றான்,
ராகாபினிடத்தில் பெற்றான்,
போவாஸ்
போவாஸ்
ஓபேதை,
ஓபேதை
ரூத்தினிடத்தில் பெற்றான்,
ரூத்தினிடத்தில் பெற்றான்,
ஓபேத்
ஓபேத்
ஈசாயை பெற்றான்,
ஈசாயை பெற்றான்,
ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான்.
போதும், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். இதுக்காக நான் முன்னால இருந்து வாசிக்க சொன்னேன்னா அப்பதான் உங்களுக்கு விஷயம் புரியும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ராகாப்புடைய காரியம், சல்மோன் ராகாப்பினிடத்திலே போவாசை பெற்றான் இல்லையா. சல்மோனுக்கு மனைவியாக இந்த ராகாப் மாறினான். அதற்கு அவளுக்கு பிறந்த மகன் தான் போவாஸ். போவாசுடைய மகன் ஓபேத், ஓபேத்தினுடைய மகன் ஈசாய், ஈசாயினுடைய மகன் தாவீது. அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ இதை வந்து இன்னும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரிலேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரூத்தின் புஸ்தகத்தை எடுங்க, அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளீனா உங்களுக்கு புரியும் இது வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரூத்தின் புஸ்தகம் 4:12 வாசிக்கலாம். முதலாவது ரூத் 4:12,
இந்த பெண்ணிடத்திலே,
இந்த பெண்ணிடத்திலே
கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற,
கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற
சந்தானத்திலே,
சந்தானத்திலே
உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற,
உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற
பேரேசின் வீட்டை போல,
பேரேசின் வீட்டை போல
ஆக கடவது என்றார்கள்,
ஆக கடவது என்றார்கள். இது எப்ப சொல்லப்படுது? இங்க பெண்ணு போட்டது, இந்த பெண் வந்து ரூத்த குறிக்கும். இது ராகா கிடையாது, இங்க பெண்ணு குறிப்பிடுறது ரூத். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 4 நடக்குது. போவாஸ் வந்து ரூத்தை விவாகம் பண்றான். அங்கே பார்க்கும்பொழுது நகோமிக்கு சந்தானம் இல்லை. அவளுக்கு நகோமிக்கு ரெண்டு, அவருடைய கணவர் இறந்துட்டாரு, ரெண்டு ஆண் பிள்ளைகள். அந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ரெண்டு பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறா. அந்த ரெண்டு மகன்களும் மரிச்சிட்டாங்க, வீட்டில் ஆண்கள் எல்லாரும் மரிச்சாச்சு. இப்ப இந்த 3 பெண்கள் மாத்திரம்தான், நகோமி மாமியாரு, மருமகள் ஒரு மருமகள், மூத்த மருமகள் ரூத்து, இரண்டாவது மருமகள் ஓர்பாள். ஓர்பாள் பாக்கறா, சரி இனி இந்த மாமியார் நம்பி இருந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவ பாட்டுக்கு தன் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறா. ஆனால் ரூத்து விடாபிடியாக தன் மாமியார் ஆகிய நகோமியை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறாள். அதன்படி இவர்கள் மறுபடியும் இவங்க எருசலேமை விட்டு இவங்க மோவாபுக்கு போறாங்க. மோவாபுல போய் எல்லாத்தையும் இழந்து, பிள்ளைகள் கணவன் எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் எருசலேமுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு கர்த்தர் இப்பொழுது அவர்களை நடத்தி, இப்பொழுது போவாஸ் இவருடைய உறவு முறையானவன் ரூத்தை விவாகம் பண்றான். சரியா, ரூத்தை விவாகம் பண்ணும் பொழுது அந்த பட்டணத்து ஜனங்கள் வாழ்த்தின வார்த்தை தான் இந்த வார்த்தை. இப்ப நம்ம படிச்சது, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுதுன்னு சொல்லி வாழ்த்துனாங்களாம். போவாஸ் ரூபத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானால் அப்பதான் கல்யாணம் பண்ற, அப்பதான் ஆசீர்வதிக்கிறாங்க, கல்யாணம் நடக்குது. அதுக்கு பிறகு பாருங்க என்ன நடக்குது பாருங்க, 18 வாசிக்கலாம்.
பேரேசுடைய சந்ததியின் வரலாறு,
பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. இப்ப இங்க யார் இந்த பேரேஸ் கவனிக்கணும், பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. ஏன்னா 12 பாருங்க, இந்த பேரேஸ் வருது பாருங்க. இந்த பெண்ணாளிலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினால உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போலாக கடவது. இல்லையா, இப்ப அந்த பேரேசியே கண்டினியூ ஆகுது. வாசிப்போம், பேரேசுடைய சந்ததியின் வரலாறு.
பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான்,
பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான்,
எஸ்ரோன் ராமை பெற்றான்,
எஸ்ரோன் ராமை பெற்றான்,
ராம் அம்மினதாபை பெற்றான்,
ராம் அம்மினதாமை பெற்றான்,
அம்மினதாப் நகசோனை பெற்றான்,
அம்மினதாப் நகசோனை பெற்றான்,
நகசோன் சல்மோனை பெற்றான்,
நகசோன் சல்மோனை பெற்றான்,
சல்மோன் போவாசை பெற்றான்,
சல்மோன் போவாசை பெற்றான்,
போவாஸ் போபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான்.
கவனிங்க, இப்ப நமக்கு முற்பிதாக்கள் தெரியும். ஆபிரகாம்ல இருந்து வருவோம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகளில் ஒருவன் யூதா. அந்த யூதா தாமார் என்ற பெண்ணிடத்திலே, அது சொல்ல போனா அந்த இடத்துல ஒரு பெரிய மோசமான ஒரு கதையெல்லாம் இருக்குது. அதுல பார்க்கும் பொழுது அந்த தாமார் இடத்திலே அவன் பெற்ற மகன் பேர் தான் இந்த பேரேஸ் என்பது. யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த மகன் தான் இந்த பேரேஸ் புரிஞ்சு உங்களுக்கு. இப்ப லிஸ்ட் எங்கிறது வருது பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா. யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த மகன் தான் பேரேஸ். இப்ப அந்த பேரேஸுக்கு பிறகு பாருங்க, அதுல இருந்து கண்டினியூ ஆகுது. அந்த பேரேஸுக்கு பிறந்தவன் பார்க்கும் பொழுது, இதை நீங்க அப்படியே மத்தையும் முதலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டா அப்படி வரும், இங்க இருந்து கரெக்டா அப்படி கனெக்ட் ஆகி வரும், பேரலா வரும். பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமாவை பெற்றான், ராம் அம்மினதாவை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான். அந்த சந்ததி வந்துட்டே இருக்குது. நகசோன் சல்மோனை பெற்றான், அந்த சல்மோன் தான் இந்த ராகாப்பை கல்யாணம் பண்றான். இந்த சல்மோன் ராகாப்பை கல்யாணம் பண்ணி அங்கேதான் இந்த சல்மோனுக்கு பிறந்தவன் போவாஸ், போவாஸ் ஓபேத்தை பெறுகிறான், ஓபேத் ஈசாயை பெறுகிறான், ஈசாக்கு தாவீது பிறக்கிறான். பாருங்க, ஆபிரகாம் இருந்து கரெக்டா அப்படி கனெக்ட் ஆகி வந்துருச்சு. அந்த சந்ததிக்குள் சல்மோனுடைய வாழ்க்கையில் இந்த ராகாப் வந்து உள்ள நுழைகிறார். அவ அங்கேயே பெர்மனண்டா வந்து விசுவாசித்து அந்த ஜனங்களோடு ஒண்டித்து போய்விட்டான். அந்த வாழ்க்கையிலிருந்து தேவ ஜனங்களுக்குள் வந்து கலந்து நம்முடைய இஸ்ரவேலின், அதுவும் யூதா கோத்திரத்துல வந்து கலந்துட்டா. வேற கோத்திரத்துல கலந்துட்டா கூட அவ பேர் அடிபட்டு போயிருக்கும், வந்திருக்காரு. வேற எந்த கோத்திரத்தில் அவ கல்யாணம் பண்ணிருந்தாலும் போயிருக்கும், ஆனால் யூதா வம்சத்திலே வந்ததான சல்மோனை கல்யாணம் பண்ணதுனால அவள் தாவீதின் வம்சத்தில் வந்து அவள் என்றென்றைக்கும் நினைவு கூறுகிறபடி கிறிஸ்துவின் வம்ச வரலாறுலேயே வந்து நிற்கலாம். அதனால எங்க இருந்த மகளுக்கு எங்க ஒரு வாழ்க்கை, காரணம் என்ன? எல்லாம் கர்த்தருடைய கிருபை. அவர் ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவர்கள் விசுவாசம் வச்சு ரட்சிக்கப்பட்டார், கிருபையினாலே கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சு ரட்சிக்கப்பட்டார். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ராகாப்புடைய வாழ்க்கை, எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் ஒருவர் இருந்தாலும் கர்த்தர் பேரில் அவங்க விசுவாசம் வைக்கும் போது அவர்களை எந்த உயரத்திற்கும் ஆண்டவரால் கொண்டு போக முடியும் என்பதற்கு ராகாப்புடைய வாழ்க்கை ஒரு அருமையான சாட்சி. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். ராகாப்புடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அவள் ஒரு தேசி என்று வேதம் அவளுடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. அவள் இருந்த ஊரில் பிரசித்தி பெற்றவளாயிருந்தாள். ராஜா முதற்கொண்டு அவளை அறிந்திருந்தான். வேவுக்காரர்கள் அந்த வீட்டுக்குள் நுழையும் பொழுது அவள் அவங்க வாயின் வார்த்தைகளினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறாள். தன் தேசத்துக்கு விரோதமாய் வருகிறவர்கள் என்றதை அவள் நினைக்கவில்லை. மெய்யான தெய்வத்தை கண்டுகொண்ட அந்த இருதயம் அந்த தெய்வத்தை பற்றிக் கொள்ளுகிறது. அந்த ஆண்டவருக்காக தன் உயிரை பணயம் வைத்து அந்த வேவுக்காரர்களை பாதுகாக்கிறாள். அந்த ஆண்டவருக்காக உயிரை பணயம் வைத்து அந்த வேவுக்காரர்களை பத்திரமாய் அனுப்பி வைக்கிறாள். தன்னை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, தன்னை நேசிக்காத அந்த குடும்பத்தின் பாதுகாப்புக்காக அவள் இருதயத்தை திறக்கிறாள். அவளை நேசிக்காத ஒரு குடும்பம், அவளுடைய தவறான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பம், அந்த குடும்பம் எப்படி போனா என்ன அவள் நினைக்கல. அந்த குடும்பத்திற்கு அவள் பாதுகாப்பு தேடினான். அந்த பாதுகாப்பு எப்படி வந்தது? ஒரு சிகப்பு நூல் கயிற்றின் மூலமாய் வந்தது. கிறிஸ்துவின் ரத்தம், அவர் மேல் வைக்கும் விசுவாசம் நம்முடைய முழு குடும்பத்திற்கும் பாதுகாப்பை உண்டு பண்ணும். தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் எப்பொழுதும் மூடப்பட்டிருக்க வேண்டும். அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு. அதுதான் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு. வேற எங்கேயுமே இல்லை, நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அங்கதான் பாதுகாப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதுகாப்பு அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் கிடைச்சது. அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலி நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ராகாப் மரித்தாலும் அவள் சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவள் சந்ததி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ராகாப் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி
வேதம் தெளிவா சொல்லுது. அந்த சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். ஓ, எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவள். அவருடைய பெயரை யாராலும் வேதத்தில் அழிக்க முடியாது. யாருமே அவளை வேசி என்று அற்பமாய் ஒதுக்க முடியாது. அவள் வேசிதான் முன்பு, ஆனால் கிறிஸ்துவுக்குள் தன் வாழ்க்கையை அவள் அர்ப்பணித்த பிறகு, தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்த பிறகு, ஆண்டவர் அவளை கனப்படுத்தி விட்டார். அவள் ஒரு வேசிதான், ஆனால் இன்றைக்கு அவள் கர்த்தர் பேரிலேயே அன்பு வைத்து தன் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்தபடியினாலே ஆண்டவர் அவளை அங்கீகரித்து அவருடைய வம்சத்திலேயே இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். அதனாலே அவர் சுவிசேஷத்திலேயும் அவள் வாழ்க்கை எழுதப்பட்டு விட்டது. எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற எவர்களும் அப்படியே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் செய்தி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பற்றிக் கொள்ளுகிற யாரும் இப்படியே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, ராகாப் என்ற ஒரு பெண்ணுடைய ஒரு வாழ்க்கை அப்பா எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய படிப்பினையாக நீங்க வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு உமக்காகவே எங்களை முற்றிலும் நாங்கள் அர்ப்பணித்து ஜீவிக்க உதவி செய். தன் ஜீவனையும் பணையும் வைத்து உம்மை பற்றிக் கொண்டாலே, அதுபோல நாங்கள் எங்கள் ஜீவனை பார்க்கிலும் மேலாய் உம்மை நேசித்து உம்மை பற்றிக் கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. காத்துக் கொள்ளுங்க அப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை உமக்கு உகந்ததாக இருக்கும்.